நம்மாழ்வாருடைய வைகாசி விசாக உற்சவத்துக்காக பக்தர்கள்லாம் கூடியிருக்கிறோம். அமுதனாரும் ஆழ்வாருங்கிற தலைப்பில் ரெண்டு விஷயங்களை விண்ணப்பம் செய்கிறேன். அடி, எனக்கு முதலேந்து ஒரு சந்தேகம், அமுதனும் ஆழ்வாருமா அமுதனாரும் ஆழ்வாருமானுட்டு, அப்புறம் சுவாமி சாதிச்சார் அமுதனும் ஆழ்வாரும் என்று. அமுதன் பகவான் தான் அமுதன். அதிலும் விசேஷமாக திருக்குடந்தை கும்பகோணத்து ஆறாமுதப்பிரான் ஆறாவது ஆழ்வார்னு பெயர் பெற்ற பெருமாள் தான் இங்கு அமுதன். அமிர்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தேவர்கள் சாகாவரம் பெறுவதற்காக பார்க்கடலிலிருந்து அமுதத்தை கடைந்தெடுத்து உண்டனர். பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அது அசுரர்களுக்கு கொடுக்காமல் தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அமுதம் பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுதலை கொடுத்து கொஞ்சம் ஒரு 1000 வருஷங்களுக்கு நாம இறக்காதபடி பார்த்துக்கொள்ளும். அமுதத்தை குடிச்சா அதுதான் சாதிக்க முடியும். ஆனா அந்த அமுதத்தை விட பகவானத்தான் ஆறாத அமுதம் என்று சொல்றது வழக்கம். நாம என்ன ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டாலும் அது என்னதான் நன்னா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. சக்கர பொங்கலாவே இருந்தாலும் அக்காரடிசலா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி போச்சுனால் அமிர்தமா இருந்தா கூட அது விஷமாத்தான் போகும். அதுவும் சக்கரவியாதி இருக்கிறவாளுக்கு சொல்லவே வேண்டாம், சாப்பிட முடியாது. ஆனா எந்த வியாதி இருக்கிறவனும் நன்கு சாப்பிட்டு ஆனந்தப்படக்கூடிய அமுதம் பகவான்கிற அமுதம். எவ்வளவு நேரம் அவரை பத்தி நாம அமுதமா கேட்டு இருந்தாலும் ஒன்னும் வியாதி வந்துட போறதில்லை, சக்கர கூடிட போறதில்லை. அந்த அமுதன் தான் திருக்குடந்தைங்கிற கும்பகோணத்தில் ஆறாம் அமுதனாக சயனித்துக் கொண்டிருக்கிறார். அமுதனும் ஆழ்வாரும் என்று பார்த்தோமானால் நம்ம நம்மாழ்வாருக்கும் திருக்குடந்தை கும்பகோணத்து பெருமாளுக்கும் என்ன தொடர்பு? ஒவ்வொரு ஊருக்கும் நாம போகிறச்சே அஷ்டோத்தர சதநாமாவளின்னு ஒரு 108 திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவா இல்லையா? அதே மாதிரி கும்பகோணத்திலையும் அர்ச்சனை பண்ணும் போது ஒன்னு சொல்றது உண்டு, திராவிட ஸ்ருதி தர்சகாய நமஹா என்னும் ஒரு திருநாமம். திராவிட ஸ்ருதிங்கிறது தான் தமிழ் வேதம். தமிழ் வேதம் தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். இந்த பாசுரங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தியவரே, இந்த பாசுரங்களை உலகத்துக்கு கொடுத்தவரேன்னு அந்த பெருமாளை பத்தி கொண்டாடுறார். இன்னொரு திருநாமம் இருக்கு, ஷடகோபமுனி நம்மாழ்வார் வந்திதாய நமஹா. நம்மாழ்வாராலே வணங்கப்பட்டவனே, ஆழ்வார் முதலானவர்கள் வணங்கியவனே என்ன இந்த பெருமாளை சொல்றார். இதிலேந்து நம்ம ஆழ்வாருக்கும் தமிழ் வேதத்துக்கும் திருக்குடந்தை பெருமாளுக்கும் இது ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கணும். உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். இந்த ஊர்ல தான் நம்மாழ்வார் அவதரித்தார். அவர் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் அவதரித்தவர். 32 வருஷங்கள் தான் வாழ்ந்தார். சுவாமி அவதரிக்கரிச்சே என்ன நடந்ததுங்கிறதான் கொஞ்ச நாள் முன்னாடி அரவிந்தலோச்சனன் சுவாமி சாதித்துக் கொண்டிருந்தார். குழந்தை பிறந்த பிற்பாடு தொலைவில்லிமங்கலம் பெருமாளை சேவிக்க வைக்கலாமா கூடாதா என்று பேச்சு வர தேவபிரான் தான் எல்லாரும், ஆனால் அவரை கண்டிப்பா சேவிக்கணும்னு முடிவு பண்ணா அதிலிருந்து பெற்றோருக்காக இல்லாமல் நித்தியமான பெற்றவர்களுக்காக ஆழ்வார் ஆயிட்டார் என்று கேள்விப்பட்டோம். அது பிறந்தப்போ நடந்தது. 16 வருஷங்கள் அவர் வாயை திறக்கலே, சாப்பிடலே, தூங்கலே, எதுவும் பண்ணல. 16 வருஷம் கழிச்சு தான் முதற்கவி ஆழ்வாரை சந்தித்து முதல் பாசுரம் பாடுறதுக்கு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 16 வருஷங்கள் பாடினார். 32வது வயசிலே இந்த பூலோகத்தை விட்டு வைகுந்தத்துக்கு புறப்பட்டு விட்டார். அவர் சென்ற பிற்பாடு ஆழ்வார் பாடின பாசுரங்கள்லாம் என்னாச்சு? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்றெல்லாம் பிரபந்தங்களை பாடினாரே, அதெல்லாம் என்ன ஆயிடுத்துனால் கொஞ்ச நாளுக்கு இருந்தது. சில வருஷங்கள் இருந்து விட்டு மெதுவே மெதுவே உலகத்திலேந்து அது பிரச்சாரத்திலேந்தே மறைஞ்சு போச்சு. ஏன்னா ஆழ்வார் இருந்த காலத்தில் இந்த ஊரில் இருந்த முதற்கவி ஆழ்வாருக்கும் முக்கியமா இந்த ஊர்க்காரர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பாசுரங்கள் தெரிஞ்சிருக்கு. முதற்கவி ஆழ்வார் தான் இந்த ஊர்லேருந்து வெளியூர்களுக்கு போய் அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கார். முதற்கவி ஆழ்வார் சொல்லிக் கொள்ளும் போதே எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையேன்னு தன்னுடைய கண்ணின் சிறுத்தாம்பல பாடிக்கிறார். எட்டு திக்கிலும் போய் நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை சொல்ல போறேன், அவர் பாடின பாசுரங்களை எல்லாம் எல்லாருக்கும் புரிய வைக்க போறேன் அவரே பிரதிஜை பண்ணிக்கிறார். மதுரைக்கு போனார். மதுரையிலே சங்க தமிழர்கள் சங்க பலகைன்னு வச்சிருந்தார். அங்க போய் ஆழ்வாருடைய பாசுரங்கள் எவ்வளவு பெருமை பெற்றவை அப்படிங்கறத ஸ்தாபிச்சு விட்டார். அப்பனா இந்த ஊருக்கு வெளியிலேயே அந்த பாசுரங்கள் எல்லாம் சென்றன. ஆனா காலப்போக்கில் காலப்போக்கில் மொத்தமே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4000 வருஷம் கழித்து மறுபடியும் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் பூலோகத்தில் எல்லாரும் பாடும்படிக்கு வெளிச்சத்துக்கு வருது. அது எப்படி வந்ததுன்னா திருக்குடந்த பெருமாள் அனுகிரகத்தால தான் வந்ததுன்னு சொல்லுவார்கள். கும்பகோணத்துக்குன்னு நம்மாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். 5 பத்தில் 8 திருவாய்மொழியில் 6வமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏரார் கோலன் திகழக்கிடந்தாய் கண்டேன் எம்மானே. என்ன அழகான ஒரு பதிகம். அந்த 10 பாட்டுல நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றார். நாம் எல்லாம் சரணாகத்தாள்னு சொல்றோமோ இல்லையோ, அவரே சரணாகதி அனுஷ்டித்தார். அந்த 10 பாசுரங்களில் கடைசி 11வது பாசுரம், அதுல ஒரு பாட்டு, அதுலதான் இந்த வரி வருது. உடலை என்பின் பேச்சு முலையூடு அவள உயிர் உண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன ஓர் 1010 10 மலர் சீரவல்லார் காமயமானை நோக்கியற்கேன்னு பாசுரம். 1000 பாட்டுக்குள்ள நான் பாடின இந்த 10 பாசுரம் திருக்குடந்த பெருமாளுக்குன்னு சொல்றார் ஆழ்வார். இந்த 10 பாடல்களை 6 சீ வைஷ்ணவர்கள் காட்டு மன்னார் கோவிலுக்கு போய் பாடி காட்டுறார். அங்கதான் நாதமுனிகள்ங்கிற மகாச்சாரியர் எழுந்துருளி இருந்தார். இந்த சீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களையே ஆழ்வார்களுக்கு அப்புறம் இருக்கிற ஆச்சாரியர்களில் முதல் ஆச்சாரியனாக கொண்டாடப்படுகிறார். ரொம்ப யோக சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர், பகவானை யோகத்தின் மூலமாகவே அனுபவித்தவர். அவர் இந்த பாட்டை கேட்கிறார். 10 பாட்டும் ரொம்ப நன்னா இருந்தது. அதனுடைய கடைசி பாட்டில் 1000 பாடல்கள்ல இது 10 வந்தது. அவருக்கு ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு விருப்பம். 1000 சொல்றாளே, நமக்கு 10 தானே கிடைச்சிருக்கு, அப்ப பாக்கி 999 கிடைச்சிடுமா அப்படின்னு அவர் ஆசைப்படுகிறார். இந்த 10 பாட்டு சொன்னவாழ்கிட்ட அவர் கேட்டு பாக்கிறார், உங்களுக்கு பாக்கி 1000 தெரியுமான்னுட்டு. இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு அவ சொல்லிவிடுறா. அப்ப திரும்ப திரும்ப இந்த பாட்டை சொல்லி பார்த்தால் அதுல என்னன்னு வந்தது, இப்போ கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், குருகூர் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி, சடகோபன் அதில் அவதரித்த நம்மாழ்வார், ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பாடின 1000 கடைசி பாட்டில் இருந்தது. அவருக்கு அதுதான் ஒரு குறிப்பு கிடைச்சது. இப்போ அப்பன்னா நமக்கு 1000 பாட்டு வேணும்னா ஆழ்வார் திருநகரி போனோம். போனோம்னா ஒருவேளை அந்த நம்மாழ்வாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவர் பாடின பாசுரங்கள் கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். நேர காட்டுமன்னார் கோவிலேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டார். வந்தா ஊர்க்காரால்கிட்ட விசாரிச்சு பாக்கிறார், 1:06 சரியாது புரியல. அப்ப பராங்குஷ நம்பின்னு ஒரு சுவாமி, அவர் மதுர்கவி ஆழ்வாருடைய நேர் சீடராக சொல்லப்படுகிறார். அவர் இந்த ஊர்ல இருந்திருக்கார். அவர் இடத்துல இந்த சுவாமி கையை கூப்பிட்டு கேட்கிறார், உமக்கு இந்த பாட்டு தெரியுமா, 1010 பாசுரம்னு சொல்லியிருக்கே, 1000 எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனா அவர் ஒன்னு சொல்றார், எங்க ஆச்சாரியன் மதுர்கவி ஆழ்வார் அவர் ஒருத்தர் தான் நம்மாழ்வார் இடத்துல நேர உபதேசம் பெற்றுக் கொண்டவர், ஒரே ஒரு சிஷ்யர் தான் இருக்கு. ஆழ்வார் வாழ்ந்த காலத்தில் அப்பெல்லாம் எத்தனை பேர் இருந்திருப்பா, இந்த ஊர்ல என்ன கூட்ட நாட்டம் இருந்திருக்கும் ஒன்னும் தெரியாது. மொத்த ஜனத்தொகையே குறைச்சல் இல்லையோ, இப்பதானே பாரத தேசத்துல 130 கோடி பேர் இருக்கும். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட 30 கோடி பேர் தான் இருந்திருக்கா, இப்பதான் 130 கோடி பேர் இருக்கும். அப்பனா இந்த ஊர்ல எவ்வளவு குறைச்சலா இருந்திருப்பாளோ. சாயங்காலம் ஆச்சுன்னா இருட்டு போயிடும், மின்சாரம் வெளிச்சம் எல்லாம் கிடையாது. இது போல கட்டடங்கள்லாம் நிறைய கிடையாது. சன்னதி இருக்கும், ஹோன் இருட்டா இருக்கும், இயற்கை எழில் ரொம்ப நன்னா இருந்திருக்கும். அந்த சமயத்துக்கு தான் முதுகுவி ஆழ்வார், அவருடைய சீடர் பராங்குஷர், அவர் இங்க இருந்திருக்கார். நாதமணிகள் வந்து விசாரிச்சார், முதுகுவி ஆழ்வார் பாடினா கண்ணுன் சிறுத்தாம்புன்னு 11 பாட்டு, அது எங்களுக்கு தெரியும், நீர் ஒன்னு செய்யும், புளிய மரம் இருக்கு, திரு புளிய மர தடியில போய் உட்காண்டு நியமத்தோட நிஷ்டையோட கண்ணுன் சிறுத்தாம்பு பாசுரங்களை 12,000 தடவை சொல்லும் சொன்னீர்னால் அப்ப நம்மாழ்வாரே உமக்கு தோற்றுவார். 4,000 வருஷம் கழிச்சு நம்மாழ்வாரே உங்களுக்கு தோற்றுவார், உமக்கு என்ன பாடல் வேணுமோ அவர்கிட்டயே கேட்டுக்கும் அப்படின்னு அந்த சுவாமி சொல்லிட்டார். வந்தார், நாதமுனிகள் 12,000 தடவை சொன்னார், சொல்லி வைத்தார் போல நம்மாழ்வார் பிரத்யக்ஷமானார். என்ன வேணும்னு கேட்க 1,000 பாட்டு திருவாய்மொழி வேணும்னு கேட்டார், கொடுத்துட்டார். அப்பதான் திரும்ப ஒரு தடவை நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். தம் பாட்டை மட்டும் கொடுக்காமல் தாம் பாடின 4 பிரபந்தம், ஆழ்வார்கள் 10 பேரும் பாடின 4,000 எல்லாத்தையுமே நம்மாழ்வார் அப்பதான் நாதமுனிகளுக்கு கொடுக்கிறார், பெற்றுநுட்டார். அதுக்கு பிற்பாடுதான் இந்த உலகத்துல 4,000 திவ்ய பிரபந்தம் பிரச்சாரத்துக்கே வந்ததுன்னு சொல்லணும். இப்ப சொல்லுங்க, அந்த திருக்குடந்த 10 போஷரங்கள் இல்லாத போயிருந்தால் இந்த 4,000 வெளியில வந்திருக்காதோ இல்லையோ? அதனாலதான் கும்பகோணத்து பெருமாளை திராவிட ஸ்ருதி தரிசகாய நமஹா, தமிழ் வேதத்தை பிரகாசப்படுத்தினவரே, தமிழ் வேதத்தை உலகத்தாருக்கு கொடுத்தவரேன்னு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். சடகோபர் நம்மாழ்வாராலே வணங்கப்பட்டவரே, திராவிட ஸ்ருதியை கொடுத்தவரே அந்த பெருமாள் தான் ஆறாமுதன். ஆறாமுதன் பேர் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு பக்தாமிருதம்னு பேர், பெருமாளுக்கு ஆராதவமுதன் பேர். பக்தர்களுக்கு அமுதமா இருக்கிறது. தொண்டர் கமுதுண்ண சொல்மாலகள் சொன்னேன், என் ஆழ்வாரே சாதிக்கிறாரோ இல்லையோ? தொண்டர்கள்லாம் நாம. திருவாய்மொழி பாட்டை சொல்லி பார்த்தாலே நன்னா இருக்கே. இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைங்கிறோம், நாக்குல தேன் ஊர்றதுங்கிறோம், அத போல ஒவ்வொரு பாட்டும் அமிர்தமா இருக்கான். அதனால பாசுரங்களே அமுதம், பகவான் சயனிச்சென்றிருக்கிறாரே அமுதம். திருக்குடந்த பெருமாளிடத்துல நம்மாழ்வார் என்ன கேட்கிறார்னு மட்டும் பார்ப்போம். சரணாகதி பண்ணுகிறார். இப்ப நாம எல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்கள், ஒரு ஆச்சாரிய இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம், அப்போதேதான் நமக்கு சரணாகதி நடந்திருக்கு. நம்மாழ்வாரும் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு அவருக்கு ஆசை. முதல்ல நோத்த நோன்புன்னு 10 போஷரங்கள் வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்துக்கு போனார். பக்கத்துலதான் ஊரும், இப்போ ஒரு 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணோம்னா வானமாமலைக்கு போயிடலாம். அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். பண்ணார்னா இங்கேயிருந்து எங்கேயுமே போக மாட்டார் ஆழ்வார், இங்கேயேதான் இருப்பார். அந்தந்த பெருமாளை மனதார நினைத்து கொண்டு பாடி விடுகிறார். அவருக்கு எல்லாமே மானச பிரத்யக்ஷம், உள்ளத்தால நினைத்து நினைத்தே பாடிடுவார். மனசிலேயே பெருமாள் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்துறார். இப்ப நாம எல்லாம் கண்ணால பார்த்து தொட்டு பேசி முகர்ந்து இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆழ்வார் அது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உட்கார்ந்திருக்கிற புளிய மர தடியிலிருந்து உலகத்துல நடக்கிற அத்தனை அங்கேயே பெருமாள் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். அவ்வளவு ஒரு யோகம் இருந்திருக்கு, அத்தனை பக்தி இருந்திருக்கு அவருக்கு. அப்படிப்பட்ட ஆழ்வார் தான் தான் இந்த திருவாய்மொழி 1,102 போஷரம் பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4. அதுல திருவாய்மொழி தான் கடைசி பிரபந்தம். முதல்ல அந்த பிரபந்தத்துல தான் வானமாமல பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணார். ஆனா பெருமாள் ஒன்னு அவர் கேட்டதை பண்ணி கொடுக்கல. அவர்கிட்ட என்ன வழக்கம்னா, இப்ப நாமே கூட நம்ம பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இத போல பக்தர்களா இல்லாமலோ, திருமண் காப்பெல்லாம் இட்டுக்காமலோ, ஆச்சாரிய சமாசேனெல்லாம் பண்ணிக்காமலோ இருந்திருப்போம் இல்லையோ? இப்ப இப்படி வந்துட்டோம். சரி, இப்போ இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி நம்மளும் கொஞ்சம் எப்படி அலைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் திருந்தி இப்ப நாம வரோம். அப்ப அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, நாம இப்ப மாறிட்டோம். நம்மாழ்வார் இப்ப சரணாகதர், அவர் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டார். பண்ணிவிட்ட உடனே சட்டுன்னு எல்லாம் கேட்டதெல்லாம் தரணுமோ இல்லையோ? மோட்சம் கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனா பெருமாள்கிட்ட ஒரு வழக்கம், நாம பக்தனா இல்லாத வரைக்கும் எப்படியோ நம்ம பின்னாடி பின்னாடி வந்து வந்து நம்மளை திருத்திடுவார். நாம பக்தன் ஆயிட்டோம் பாருங்க, அதுக்கப்புறம் ஏனோ நம்ம கிட்ட கொஞ்சம் விலகி இருந்து வேடிக்கை பார்ப்பார். இவன் தானா இன்னும் பக்தி முத்துறதா பார்ப்போம், ஒழுங்கா நம்ம கிட்ட உறுதியோட இருக்கானா பார்ப்போம். பக்தர்கள் வீட்லயா ஏதான ஒரு கஷ்டம் நடக்கும், அவ ஏற்கனவே பயந்துட்டு இருப்பா, நம்ம ரொம்ப கோவில் கோவில்னு போறோமே, பக்தின்னு போயிட்டு இருக்கமே, எல்லாம் ஒழுங்கா நடக்குமா இல்லையா தெரியலையே, நமக்கு இருக்கிற உறவுக்காராலும் வெறுமை இருக்க மாட்டா, நீங்கெல்லாம் ரொம்ப பக்தி பக்திங்கிறீள் பாருங்க, இந்த பெருமாள் ஏதாவது கட்டம் கொடுக்க போறார், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். அவ சொன்னாப்புல ஏதான ஒரு தப்பான நிகழ்ச்சி நடந்துடும், ஓஹோ பொலிந்த நின்ன பிரான் தான் நம்மள படுத்தி விட்டார், ஆதிப்பிரான் தான் நம்ம கட்டம் கொடுத்துட்டார் நினைச்சு நடுவோம். அதுக்கப்புறம் இப்படி போவோமா அப்படி போவோமா ஆஸ்திகமா நாஸ்திகமா தெரியாது. இப்படி எல்லாம் இருந்துதானே வந்திருக்கோம். அதனால நம்ம எப்பவுமே பெருமாள் நம்ம சரியான பாதையில இல்லாத வரைக்கும் தொடர்ந்து வந்து திருத்தறதுக்கு பாப்பார். நம்ம நல்லா பக்தான ஆயிட்டோம்னால் ஆட்டம் இன்னும் முத்தட்டம் இன்னும் முத்தட்டம் இன்னும் முத்தட்டம். நல்லா பசி எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் பட்னி விட்டா தானே குழந்தைக்கு பசிக்கும். ஒரு துளி பசின்னு உடனே சோறு போட்டு வச்சுங்க, மந்தமா போயிடும். அதுக்கப்புறம் சாப்பாட்டோட அருமையே அதுக்கு தெரியாது போயிடும். நல்லா கபகபான்னு பசி எடுத்து கொடுத்தா தானே. அதனால பெருமானும் ஆழ்வார் சரணாகதி பண்ணின உடனே ஏத்துக்கல, ஆட்டம் இவருக்கு இன்னும் பசி எடுக்கட்டும், இன்னும் கதறட்டும், பக்தி முத்தட்டும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆழ்வாருக்கு ஒரு பக்கம் ஒரே வருத்தம், என்ன வானமாமல பெருமாளே கைவிட்டுடுவார் போல் இருக்கே, ஏன் நம்மளுக்கு அவர் ஒன்னும் அனுகிரகம் பண்ணவே இல்லை, நினைத்ததற்கு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனா கூடவே ஒரு சந்தோஷப்பட்டுண்டார் ஆழ்வார். இப்பதான் நீங்க நல்லா கேட்கணும், அவருக்கு என்ன சந்தோஷம் வந்துருதுன்னா, வாஸ்தவம் பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணலே, இன்னும் மோட்சம் கொடுக்கல உண்மைதான், ஆனா அப்படின்னு அவர் பண்ணலேங்கிறதுக்காக நான் இன்னும் புத்தி பேதலிச்சு போய் எங்கேயும் போயிடலையோ, இன்னும் பெருமாள்கிட்டே தானே இருந்துட்டு இருக்கேன், இந்த கோலுக்கு தானே வரேன், அவர் தானே எப்ப கொடுப்பார்னு கேட்டு இருக்கேன், சட்டுன்னு விட்டுட்டு வேற எங்கயானு போய் யாருக்காலயானு விடாமல் என்ன புரிந்திரன் பிரான் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறார். அதனாலே நான் ஒரு பெரிய வேலையை எடுத்துனுட்டேன், இனிமே ஊர்ல இருக்கிற முதலாளிக்கு எல்லாம் வேலை செய்ய போறேன்னு போயிட்டா அப்படியெல்லாம் போலையோ இல்லையோ, இன்னும் நான் பெருமான் திருவடியே கத்தியும் தானே கிடக்கிறேன், நல்ல வேலை எனக்கு அந்த குழப்பமானும் பண்ணாது இருந்தாரே இந்த பெருமாள் என்று நினைத்து கொண்டு ஒரு சக்தி வருது ஆழ்வார்க்கு. அந்த சக்தியை வச்சுன்னு ஆழ்வார் திண்ணகர்ல இருந்து கிளம்புறார், திருக்குடந்த கும்பகோணம் வரைக்கும் போயிட்டார். எவ்வளவு தூரம் போனோம், நாம் இருக்கிறது திருநெல்வேலி பக்கத்துல இருப்போம், அது திருச்சிக்கு போய் தஞ்சாவூருக்கு போய் கும்பகோணம் போனோம், அது வரைக்கும் ஆழ்வாரால போக முடியுமானால் ஒரு புது தெம்பு வந்திருக்கு. ஏது தெம்பு, நம்ம எங்கேயோ வாசல்ல நிக்க விடாம நல்ல வேளை தங்கிட்டே பெருமாள் வச்சிருக்காரே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தெம்பு கொடுத்தது. சரின்னு இங்கிருந்து புறப்பட்டார். புறப்பட்டார்னா நிஜமா இல்ல, மனதால் புறப்பட்டார்னு வச்சுக்கணும், கால் கொண்டு அவர் எங்கேயுமே நடக்க மாட்டார், புளியமர தடியிலேயே தான் இருப்பார். நீங்க எல்லாரும் இப்போ திருப்புளியமரம் சேவிச்சுட்டு வந்துடும் இல்லையோ, அங்கேயே தான் இருப்பார். ஆனா அங்க இருந்து கொண்டே திருக்குடந்தைக்கு போறோம் அப்படின்னு மனசார நினைச்சுட்டார். கிளம்ப சேவே ஒரு ஆசை, நம்ம போன உடனே பெருமாள் எழுந்திருக்க போறார், நம்மோட பேச போறார், கட்டி அணைச்சுக்க போறார், சிரிக்க போறார், தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ண போறார். இது எல்லா எண்ணத்தோடையும் ஆழ்வார் போயிட்டு இருக்கார். இத போலத்தான் அக்குரூரங்கிறவர் போனாராம், கண்ணனை கொல்லணும்னு கம்சன் வரிசையா நிறைய அசுரர்களை அனுப்பி வைத்தான், யாருமே திரும்பி போகல. மொத்த பேரும் கோகுலத்துக்குள்ள வந்தா எல்லாரையும் கண்ணன் அழிச்சுட்டார், இறந்து போயினர். இனிமே கம்சன் கிட்டேந்து வர்றதுக்கே ஆள் இல்ல. அப்ப கம்சன் முடிவெடுக்கிறான், அக்குரூரர் அக்குரூரர்னு ஒரு உறவுக்காரர், அவர் அனுப்புவோம், கண்ணனை மதுரா நகரத்துக்கு கூட்டின்னு வந்துருவோம், இனிமே இங்கேந்து அங்க போறதுக்கு ஆள் இல்ல, கண்ணனை கோகுலத்திலே மதுரை கூட்டினு வந்துட்டா ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டுடலாம் இப்படின்னு கம்சனுடைய தீய எண்ணம், தீய புந்தி கஞ்சனும் இல்லையோ அவன் அப்படின்னு தப்பா திட்டம் போட்டான். அக்குரூரை அனுப்புறான், அக்குரூருக்கு ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாளும் காலை எழுந்திருந்தால் கம்சன் முகத்தை தான் பார்த்திருக்கோம், போரும் போரும் இவா முகத்தையே பார்த்து வெறுத்தே போயிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் கண்ணனை சேவிக்க போறோமோ இல்லையோ, போன உடனே கண்ணனை நான் வணங்குவேன், அவர் என்ன வணங்குவார், ஒத்தருக்கொத்தர் பேசிப்போம் கட்டிப்போம், நான் கொண்டு போயிருக்கிற பழத்தை அவருக்கு கொடுப்பேன், அவர் இருக்கிற பழத்தை எனக்கு கொடுப்பார், வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் கொடுப்பார், ராத்திரி முழுக்க விடிய விடிய பேசி பேசி தீக்க போறோம் என்று ஒரே ஆசை அவருக்கு. அத்தியமய சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா, இத்தனை நாளும் கண்ட பேர் முகத்துல முழிச்சுட்டேன், இனிமே கண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியை ஓட்டினார். தேர் ரொம்ப வேகமா போறது, போனார், கோகுலத்தில் சந்தித்தார், பேசிக் கொண்டிருந்தார் என்று இருக்கோல்லையோ. அப்ப அக்ரூரன் கண்ணனை பார்க்க போறச்சே என்னெல்லாம் ஆனந்தத்தோட போயிருப்போரோ, அதே போலத்தான் நம்மாழ்வாரும் கும்பகோணத்துக்கு கிளம்புறார், ரொம்ப ஆனந்தமா தான் கிளம்புறார், போன உடனே நம்ம காரியம் நடந்துடும். இதுல என்ன சந்தேகம் வரும்னா, நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் அழகான ஒரு உரை எழுதியிருக்கார், அதுக்கு ஈடு 36,000 படின்னு பேர். அதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் அவர், பெருமாள் தான் தோத்தாத்ரிநாதன் வானமாமல பெருமாள், ஆழ்வார் கேட்டதை கொடுக்கலையோ இல்லையோ, தரலையே, அவர் சரணாதி பண்ணார், மோட்சம் வேணும்னு கேட்டார், கொடுக்கவே இல்லையே. ஆனா அப்படி கொடுக்காத போது ஆழ்வாருக்கு என்ன சந்தோஷம், எதுக்கு கிளம்பி திருக்குடந்தைக்கு போறார், அவர் ரொம்ப துக்கப்பட்டு இருக்க வேண்டாமோன்னு கேட்டுக்கொள்கிறார். அதுக்கு அந்த சுவாமி அழகா ஒரு உதாரணம் சொல்றார், பரதன் அயோத்தியிலேந்து புறப்பட்டு சித்திரகூடத்துக்கு வந்தார், ராமன் சித்திரகூடத்தில் தங்கி இருக்கிறார், சீத கூட இருக்கார், லக்ஷ்மணன் கூட இருக்கார். பரதன் எதற்கு வந்தார், அவருக்கு பெரிய கவலை ரெண்டு, ஒன்று, நான் ராஜாவே இல்லை, என்ன போய் ராஜா ராஜான்னு சொல்றாளே, அப்ப தேவையில்லாத ஒரு கிரீடத்தை என் தலையில ஏத்தி வச்சா முள்ளு மாதிரி குத்துறது. நமக்கிட்டே அந்த எண்ணம் இருக்கணும். இப்போ நம்மள ஆறான் இப்ப ராஜான்னு சொன்னாரோ, நீதான் தலைவர்னு சொன்னாலோ ரொம்ப பயப்படணும். தொண்டன்னு சொன்னா சந்தோஷமா இருங்கோ, தலைவர்னு சொல்லிட்டு ஆபத்து வருதுன்னு அர்த்தம். ஏன் தலைவரா நம்ம இருக்கக்கூடாதுன்னால் முதல்ல என்ன செய்வா, ஒரு சபா போடுவா, கைங்கிற சபான்னு ஆரம்பிச்சிருவா. நாங்க எல்லாரும் தொண்டர்கள் தான், ஒழுங்கா கைங்கிறம் பண்றோம். நாலு பேர் சொல்லுவா, நாலு பேருமே தலைவராகணும்னு ஆசைப்படுவா. அதுல ஒருத்தர் தலைவரா இருப்பார், உப தலைவரா இருப்பார், செயலாளரா இருப்பார், பொருளாளரா இருப்பார். சரி சுவாமி, நாலு பேரும் தலைவர்களா இருக்காளே, அஞ்சாவது அங்கத்தினர் உண்டானா? இருக்கிறதே நாலே பேர் தான், சபால நாலு பேர் தான் இருப்பா, நாலு பேருமே தலைவர்களா இருப்பா. இவர் சொன்னதை அவர் கேட்க மாட்டார், அவர் சொன்னது இவர் கேட்க மாட்டார். தலைவர்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம போய் பகவான் ஒத்தர் தான் தலைவர், நம்ம எல்லாரும் தொண்டர்களோ இல்லையோ. அழ்வார் அப்பப்ப பாட்டில், தொண்டர் 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 தொண்டன் சடகோபன்கிறார், தலைவன் சடகோபன் சொல்லிக்கவே மாட்டேங்கிறார். நம்ம சொல்றோம் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு. ஆனா ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் தான் தொண்டர்கள்ல கடையாயின தொண்டர் இது சொல்லுவா, தொண்டர்களில் தலைவன் வா, அதையும் ஆழ்வார் ஒத்துக்க மாட்டேங்கிறார். தொண்டர்களில் தொண்டனா இருக்கிறதுக்குத்தான் நான் பிரியப்படுறேன் என்று மூணாம்பத்துல ஒரு தரம் சொன்னார், எட்டாம்பத்துல ஒரு தரம் சாதித்தார். அப்படி தொண்டுதானே சிறந்தது. பரதனுக்கு இப்ப ஒரே கவலை, நம்ம அம்மா நமக்கு அரசு வாங்கி வைக்கிறேன்னு பேரை வச்சுட்டு நம்ம தலையில போய் பட்டாபிஷேகம் பண்ண சொல்லிட்டாளே. நானா ராஜா? ராமன் தானே எப்பவும் ராஜாவா இருக்கணும். அப்ப ராமன் ராஜாவா இருக்கிறச்சே என்ன ராஜான்னு சொன்னதே மிக வருத்தம். இது பரதனுக்கு ஒரு வருத்தம். ரெண்டாவது வருத்தம், ராமன் காட்டுக்கு போகக்கூடாது, நாட்டுக்கு திரும்பி வந்துடணும். இந்த ரெண்டுதான் அவனுடைய வேண்டுகோள். ஒன்னு, ராமன் நாட்டுக்கு திரும்பி வந்துடணும். ரெண்டு, என் தலையில ராஜான்னு பட்டம் இருக்கக்கூடாது, ராமன் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். இந்த இரண்டு வேண்டுகோள்களோட சித்திரகூடத்தை அடைந்தான் பரதன். ராமனிடத்துல ரெண்டு வேண்டுகோள்களையும் வைக்கிறான். ராமன் என்ன சொன்னார், நான் கண்டிப்பா வரேன் பரதா, ஆனா இப்ப வர முடியாது, 14 வருஷம் கழிச்சு தான் வருவேன். என்ன, நான் ஏத்துனுட்டேன், எங்க தாயார் கைகையினிடத்தே 14 ஆண்டு காட்டுக்கு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நான் ஏதானு மீறினேன்னால் நம்ம தகப்பனார் தசரதனுக்கு தான் சொன்ன சொல் மீறினாருங்கிற குற்றம் வந்துடும். அவருக்கு பாபமோ நரக்கமோ வர்றத நான் விரும்பல, அதனால நான் காட்ட முடிச்சுட்டு தான் வருவேன், 14 வருஷம் கழிச்சு தான் வருவேன் உறுதியா சொல்லிட்டார். பரதனுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் ராம பாதுகையை பெற்றுக்கொண்டு அந்த ரெண்டு பாதுகைகளையும் தலையில தாங்கி கொண்டு ததஹா சிரசி கிருத்வாது பரதன் தத சிரசி கிருத்வா பாதுகே பரதஸ்ததா, ராமனுடைய பாதுகைகளை பரதன் தலையில் ஏந்தி கொண்டு பக்கத்தில் இருக்கிற சத்ருகன் கைய பிடிச்சிண்டு ஆறு ரோக ரதம் கிருஷ்டா சத்ருகனேன சமன்விதா, சத்ருகனு கூட சந்தோஷமா தேரேறினான். இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குப்போ. உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், எப்படி சந்தோஷப்பட்டார், ராமன் தான் திரும்பவே வரலையே. ராமன் திரும்ப வந்திருந்தா சந்தோஷப்படட்டும், ராமனே வராத போது இவருக்கு ஏன் சந்தோஷம்னால், ராமன் வரேன்னு சொல்லியிருக்கார் 14 வருஷம் கழிச்சு. ஆனா இன்னொன்னு ஒத்துனுட்டாரோ இல்லையோ, எப்ப பாதுகை எடுத்து பரதன் தலையில வச்சுட்டாரோ அப்ப இனிமே அவனுக்கு மகுடாபிஷேகம் கிடையாது, அவனுக்கு ராஜா பட்டம் கட்ட போறதில்ல. பாதுக தலையில ஏறினா தொண்டன்கிறது நிச்சயமா எடுத்தோ இல்லையோ, ஏன்னா பெருமானுடைய பாதுகையை தலையில தரிச்சுட்டோம்னால் அப்ப தொண்டன் தானே. வைரக்கிரீடத்தை வச்சா தானே ராஜா, பெருமானுடைய பாதுகையை தலையில ஏந்தினா தொண்டன் தானே. அப்ப பரதனுக்கு என்ன திருப்தி, நம்மளை இனிமே யாரு ராஜான்னு சொல்ல மாட்டா, நாம தொண்டன்கிறது நிச்சயம் ஆயிடுத்து, ஒரு பெரிய பாரம் இறங்கிடுத்து. அப்ப ஒரு நல்லது நடந்துடுத்து. இன்னொன்னு, ராமன் வருவது சற்றே தள்ளி போய் விட்டது, அது வாஸ்தவம் தான். அப்ப ஒரு நல்லது நடந்தது, இன்னொரு நல்லது தள்ளிப்படுது. ஆனாலும் 14 வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, இந்த திருப்தியில தான் பரதன் நாட்டுக்கு சந்தோஷமாக திரும்ப போனார் என்னும் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அதே போல இப்ப நம்மாழ்வார் நினைச்சு பாக்கிறார், பெருமாளோ ரொம்ப பெரியவர், ராஜாதிராதன், ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன். அப்படி இருக்கிறச்சே நாம ஒரு இடத்துல போய் சரணாகதின்னு பண்ண உடனே கொடுத்துருவான், இங்க வான்னு சொல்லலாம், அங்க வான்னு சொல்லலாம், அங்க வான்னு சொல்லலாம். ஒரு மந்திரிய பாக்கணுங்கிறதுக்காக போயிருக்கும், இந்த நாட்டின் பிரதான மந்திரி என்ன பாக்கிறேன்னு சொல்லிருக்கார். ஒரு சுவாமி கேட்டார், நீர் பிரதான மந்திரி பாத்திருக்கிறோ? ஆமா பாத்திருக்கேன். அவர் உம்ம பாத்திருக்காரோ? அது பார்த்ததில்ல சாமி, நாங்க எல்லாரும் தான் நித்தியம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் பிரதான மந்திரி தெரியாதா, ஜனாதிபதி தெரியாதா? அவருக்கு நம்மள தெரியுமான கேள்வி. இப்போ நாம எல்லாரும் அவரை தெரிஞ்சுன்னு என்ன லாபம்? ஆழ்வார் யோசிச்சு பாக்கிறார், பெருமாளோ ரொம்ப பெரியவர், நான் போய் ஒரு 10 பாட்டுல சரணாகதி பண்ணிட்டு கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னா கொடுப்பார். கார்த்தால அலுவலகத்துக்கு வா, உனக்கு வேண்டியதை செய்யறேன்னு மந்திரி சொல்றார். கார்த்தால போய் 8:30 நின்னோம், 10:30 வரைக்கும் காக்க வச்சார். அவசரமா நான் இப்ப சட்டசபைக்கு போயிட்டு இருக்கேன், அதனால மத்தியான 1:30 நான் சாப்பாட்டுக்கு அந்த இடத்துல இருப்பேன், அங்க வான்னார். போய் 12:30 இருந்து காத்திருந்தோம், அவர் வந்ததே 2:30 வந்தார், சாப்பிட்டாச்சுன்னார். சரி என் வேலைன்னு கேட்டேன், சாயங்காலம் தோட்டத்தில் இருப்பேன் 6:30 அங்க வந்து பாருன்னார். சரி நான் 6:30 போனேன், தோட்டத்தில் கொஞ்ச நேரம் சங்கீதம் கேட்கறச்சே தான் தொந்தரவு பண்ணுவியோ, இதெல்லாம் வேண்டாம் முடிச்சுட்டு படுத்துக்கிறதுக்கு 9:30 போவேன். அப்ப அந்த படுக்கையாருக்கிட்ட வானார், ஒவ்வொரு இடமா நான் போய் நிக்க வேண்டிதான், 8:30 வானா போகணும், அதே 10:30 வானா போகணும், 1:30 வானா போகணும், மறுபடியும் 9:30 வானா போகணும். நான் அவர்கிட்ட போய் என்ன ஒவ்வொரு இடமா அனுப்பிச்சுட்டு இருக்கீரே, பண்ண போறீரா இல்லையா, கேட்டா வேலை நடக்காது. அப்ப இங்க இருக்கிறவருக்கே இந்த பாடுனால் நாம சரணம்னு சொல்லி பகவானிடத்துல நம்ம காரியத்தை நடத்தணும்னால் இங்க வானா போனோம், அங்க வானா போனோம், அங்க வானா போனோம். அதனால முதல்ல அவர் வானமாமலைக்கு வானார் போனார், இல்ல இல்ல திருக்குடந்தைக்கு வான்னு சொல்லிட்டார், இங்க இருந்து அங்க ஓடினார், இல்ல திருவல்லவாள்னு மலையாளது விதேசத்துக்கு வானார் அங்க போனார், கிருஷ்ணாவதாரத்து கூப்பிட்டார் அங்க போனார், கடைசியா திருமலை திருப்பதி கூப்பிட்டார் அங்க போய் சரணாகதி பண்ணி தான் பலிச்சதுன்னு வச்சுங்க. அதனாலதான் 2வது சரணாகதி திருக்குடந்த 6வது நடத்துல பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சரணாகதி எல்லாம் எதற்காக போ, மோட்சம் வேணும், நம்மால ஒண்ணு என்னை காப்பாத்திக்கிறதுக்கு வழி இல்லை, சரணாகதின்னு சொன்னாலே என்னை காப்பாற்றி கொள்ளும் வழி எனக்கு தெரியவில்லை, அது என் கையில் இல்லை, இறைவா உன் கையில் தான் இருக்கிறது, ஆகவே நீதான் காப்பாற்ற வேண்டும். யார் ஒருத்தன் விதை விதைத்தானோ அவன் தானே கதிர் அறுத்தாக வேண்டும், விதை விதைச்சவருக்குத்தானே பயிர் சொந்தம். இப்ப நம்மளை எல்லாம் படைச்சு கொடுத்ததாரு, பகவான். அப்ப காப்பாற்ற வேண்டியது யாரு, அவரே தான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்த் அபிசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதீன்னு உபனிஷத்து சொல்றது. யாருக்கிட்டேந்து உலகமெல்லாம் உருவாகுமோ, யாரால் உருவாக்கப்பட்டவை எல்லாம் படைக்கப்பட்டவை எல்லாம் காப்பாற்றப்படுமோ, யாரிடத்துல மொத்தம் போய் லயமழடைமோ, அவர் தான் பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப யார் படைத்தானோ அவன் தானே சோறு போட வேண்டும், கண்டிப்பா பகவான் ரட்சிப்பார். நாம அந்த நம்பிக்கை அவ்வளவா வச்சுக்கிறது இல்லை. ராத்திரி போய் படுத்துக்கிறோம், காட்டுல எத்தனை பேர் படுத்துருக்கா, மலையில எத்தனை பேர் படுத்துருக்கா, என்ன தேழு பாம்பு பூரா பூச்சி எத்தனை நம்மளை சுத்தி வருதுன்னே தெரியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணுமில்லேன்னு, என்னென்ன ஆபத்து அந்த ராத்திரி தூங்கறதுக்குள்ள சுத்தி வருமோ, இத்தனை ஆபத்து நமக்கு தெரியாத இருக்கிறச்சேவே பகவான் ரட்சிச்சுன்னு தானே இருக்கார். நாம தெரிஞ்சு பிரார்த்திக்கிறதுனால ரட்சிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம பல கட்டங்கள்ல இருந்து அவர் காப்பாற்றின்றே தான் இருக்கார். இப்ப இங்க நீ உட்கார்ந்து இருக்கிற சமயத்துக்கு நம்மளை பத்தி எத்தனை பேர் தப்பா நினைக்கிறாளோ, நம்ம கெட்டு போயிடணும்னு எத்தனை பேர் பிரார்த்தனையே பண்ணிட்டு இருக்காளோ தெரியாதே, எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா லோகத்தில். அப்ப அதெல்லாம் தெரியாது, ஆனா யார் காப்பாத்துறா, என்ன ஒத்தி ஒருத்தன் தப்பா பேசுறது எனக்கு தெரியல, ஆனா அதனாலெல்லாம் நான் ஒன்னும் பாதிக்கப்பட்டுடல, நித்தியமே நமக்கு ஏதாவது கட்டம் வந்துட்டு இருக்கான். அப்பனா லோகத்துல பல பேருடைய பல பாதிப்புகளையும் தெரிந்தும் தெரியாமலும் பகவானே தான் ரட்சிச்சுட்டு இருப்பார். இது நமக்கு அவ்வளவா புரியறது இல்ல, நம்ம ஆழ்வாருக்கு அது நன்னா புரிஞ்சுப்படுத்த அவ்வளவுதான். இப்ப நமக்கு ஆறான உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்கா, அப்பெல்லாம் என்னமா பிரார்த்தனை பண்ணுவோம் தெரியுமா, அங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளேயே சின்ன கோவில்லாம் வச்சுப்பாளோ இல்லையோ, விடாம போவோம், விளக்கெல்லாம் ஏத்துப்போம், அப்படியே உட்காந்து ஒழுங்கா தியானம் பண்ற மாதிரி அரை மணி நேரம்லாம் உட்காந்துருப்போம், எல்லாம் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு உடம்பு சரியா போடும். உடம்பு சரியாயிடுத்துன்னு சாயங்காலம் 5 மணிக்கு வைத்தியர் சொன்ன உடனே அப்படியே திரும்ப அந்த கோவிலுக்கு ஓடி போய் நல்ல வேளை பெருமாளே நீ தான் ரட்சிச்சேன்னு சொல்லுவோமானால் அது மட்டும் அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு வச்சிருவோம். ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பிரார்த்தனை ஓஹோன்னு பண்ணிட்டு இருந்தானோ இல்லையோ, உடனே எல்லாம் சரியா போச்சுன்னு உடனே இங்க போலாம் அங்க போலாம் அங்க போலாம் எப்படி கூண்டு போலான்னு பேச ஆரம்பிச்சிருவாளே தவிர, இந்த போன நிமிஷம் வரைக்கும் இவரை நினைச்சு நினைச்சு தானே உருகி உருகி அழுதுருக்கோம். அவர் பார்த்த பார்வையில தானே நமக்கு நல்லதே நடந்திருக்கு. அப்ப அடுத்த வேலை பாக்கிறதுக்கு முன்னாடி அதே கோவிலுக்கு போய் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பி போகணும்னு தோணுமானால் அப்ப உடனே அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவா நமக்கு தோணாமலே போயிடும். அப்படிலாம் இருக்கலாமா, ஆழ்வார் அதை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார். பெருமாள் இன்னைக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், நாளை கொடுத்தாலும் கொடுப்பார், என்னைக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், அது வரைக்கும் நாம பொறுமையோட காத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் பாடுறார். ஒரு பக்கம் ஒரே தவிப்பு, இன்னும் சரணாகதி பலிக்க மாட்டேங்கிறது, அந்த ஆசையோடும் அந்த வேகத்தோடும் தான் இந்த 10 பாட்டுமே திருக்குடந்த பெருமாளை பத்தி பாடுறார். முதல் பாட்டு 6வ முதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரையவுருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் சேழ்நீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டே நெம்மானே. என்ன அழகா சேனிச்சுருக்க, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய், ரொம்ப அழகா இருக்கிறே. ஆனா நான் வந்ததுக்கு எழுந்து பார்க்க வேண்டாமோ?